கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் மாலை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் திருநெல்வேலி, நாகர்கோயில், தூத்துக்குடி மற்றும் ஊட்டி இங்கிலீஷானுடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். போன வாரம் 4வது வால்யூம்ல பாடம் 11 அர்மகதோன் யுத்தம் என்ற தலைப்பை நாம துவங்கினோம். அதாவது அந்த பாடத்துல ஏற்கனவே நாம இந்த வால்யத்தினுடைய முன்னுரையில பார்த்த சில விஷயங்களை இன்னும் விரிவாக ஆழ்ந்த பார்வையில சகோதரர் தந்திருந்த கோணத்துல நாம தியானிச்சோம். இந்த அர்மகதோன் அந்த யுத்தம் எவ்வளவு ஒரு முக்கியமான சம்பவம், எவ்வளவு ஆழமான ஒரு சம்பவம் என்று நம்ம கவனித்தோம்னா, தேவன் அதைய நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒன்றல்ல, ஆனா ஒன்றுக்கும் மேற்பட்ட அடையாளங்களை அவர் அங்க பயன்படுத்தி இருக்கிறார் வேதத்துல. அது ஒரு பூமி எதிர்ச்சி, அது ஒரு சுழல் காற்று, அது ஒரு பெரும் காற்று, அது கர்த்தருடைய மகா நாளின் யுத்தம், அது அவருடைய கோபாக்னி அவர் இந்த ஜாதிகள் மேல ஊற்றும் நாள். சோ இந்த அடையாளங்கள் தேவன் பயன்படுத்தினுடைய நோக்கம் அவ்வளவு முக்கியமான ஒரு சம்பவமா அந்த சம்பவம் இருக்கும். அதனுடைய தீவிரத்தை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு அடையாளம் மாத்திரம் சொன்னால் பத்தாது. அநேக அடையாளங்களுடைய அம்சங்களை ஒன்று சேர்த்து கொடுக்கும் போதுதான் இந்த இதுவரையும் சம்பவியாததும் இனிமேலும் சம்பவித்திராததுமான அந்த மகா உபத்திரவத்தினுடைய அந்த அர்மகதோன் யுத்தம் இருக்கும் என்று நாம அதுல பார்ப்போம். அதே வேளையில நெக்ஸ்ட் என்ன கவனித்தோம்னா, இந்த வரவிருக்கிற அர்மகதோன் யுத்தம் ஏற்கனவே தேவன் அதுக்கு ரெண்டு அருமையான நிழல்களை அங்க கொடுத்திருக்கிறார். ஒன்று யூத யுகத்தின் முடிவுல நடந்த யூத தேசத்தினுடைய அழிவு, இன்னொன்று கிபி 1700களில் நடந்துட்ட பிரெஞ்சு புரட்சி. சோ இந்த இரண்டு மாபெரும் வரலாற்று சம்பவங்கள் வரவிருக்கிற அந்த அர்மகதோன் யுத்தத்துக்கு அல்லது அந்த மகா உபத்திரவ காலத்துக்கு ஒரு அருமையான நிழல்களாக இருக்குது என்று சகோதரர் அங்க சொல்லியிருந்தார். அதுல நமக்கு என்ன க்ளூனா, சோ வரவிருக்கிற அந்த அர்மகதோன் யுத்தம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா, சகோதர சகோதரிகளே, இந்த நிறைவேறி தீர்ந்த நிழல்களை அதனுடைய அம்சங்களை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். எவ்விதமான சூழல், எவ்விதமான ஜனங்களினுடைய மனநிலை நடந்து முடிந்த அந்த சம்பவங்களுக்கு காரணமோ அதே போன்ற சூழல் இருக்கும், ஆனா அதை பார்க்கிலும் பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த மகா உபத்திரவம் அல்லது அர்மகதோன் யுத்தம். அதனால இதைய தவிர்க்கவே முடியாது என்று சகோதரர் சொல்லியிருந்தார். ஆனா இது இந்த பூமியின் மீது தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வாக தேவ திட்டத்தில் நிறைவேறும். ஆனா அதன் மத்தியில சிறு மந்தைக்கு வாக்கு தத்தம் இருக்கு, அவர்களுக்கு அதுல பங்கு இல்லை, முன்னதாகவே எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதே போல இன்னொரு வசனம் கூட நம்ம வாசித்திருப்போம். அந்த சமயத்துல கீழ்ப்படிதல், மனத்தாழ்மை காண்பிச்சு நீதி நியாயத்தை நடப்பிக்கிற எல்லா ஜனங்களுமே கூட அந்த நாளுக்கு மறைக்கப்படுவாங்க என்கிற வாக்கு தத்தம் இருந்தது நாம அங்க பார்த்தோம். சரி, அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, அந்த அர்மகதோன் யுத்தத்துல தேவனுடைய பட்சத்துல செயல்பட போகிற அவருடைய சேனை, அவருடைய கர்த்தருடைய சேனை, த லார்ட்ஸ் ஆர்மி யாரா இருப்பாங்க என்று கூட முக்கியமா அது நாம பார்த்தோம். யார் இல்ல முதல்ல அது சொல்லணும். ஏன்னா நேற்று ஊட்டியில இருந்த போது போன வாரம் நடந்த சம்பவ சப்ஜெக்ட்ல கரெக்டா இதே டாபிக் எடுத்திருக்கிறாங்க. ஆனா ஏதோ அறியாமையில அந்த முக்கியமான பாயிண்ட் விட்டுட்டான். எல்லாருமே எடுத்துட்டு யார் யார் இல்ல எல்லாம் சொல்லிட்டு, ஆனா கர்த்தருடைய சேனைங்க போது சேனை தான், இங்க இருக்கிற மிலிட்டரி போர்சஸ் தான் அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷன் வந்துச்சு. தற்செயலா பிரதர்ஸ் கேட்க போகுது இல்லையே அப்படி இல்லையே, அப்புறம் நம்ம கிளாரிஃபை பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ அப்போ அது புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ யார் யார் இல்லை இதில், இந்த சேனையில், கர்த்தருடைய சேனையில்? சபை இல்லை, இஸ்ரேல் கூட்டம் இல்லை, இஸ்ரேலர் இல்லை, இந்த உலகத்தினுடைய சேனைகள் கூட இல்லை. மாறாக கிறிஸ்தவ ராஜ்யத்தில் இருக்கிற ஒழுங்குக்கு உட்படாத, ஒழுங்கீனத்துக்கு உட்பட்டுட்டா ஜனங்கள் பிரதானமா. நெக்ஸ்ட் பிரதர், இன்னொரு ஆச்சரியமான பாயிண்ட் கூட சொல்லியிருந்தார் இல்லைங்களா, புறச்சாதியில துஷ்டர உனக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லும் போது அது யாரா இருக்கலாம்னு ஒரு சஜஷன் சொன்னார். பீப்புள்ஸ் ஃப்ரம் இந்தியா, சைனா, ஜப்பானு, இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை குறிக்கலாம். இவர்களுக்குள்ள கூட ஒரு எழுச்சி அல்லது புரட்சி உருவாகி இவர்களும் அந்த வகுப்பால வருவாங்க. ஆனாலும் பார்க்கும் போது அந்த புறஜாதியர் துஷ்ட ரொம்ப மோசமானவங்க எங்கதான் இருக்காங்க சொல்லிட்டார். கடைசியா கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ள இருந்துட்டு ஆனா கிறிஸ்து இல்லாம தேவ வார்த்தைகளுக்கு கீழ்படியாம இன்னைக்கு ஏதோ மூட நம்பிக்கையில பயமுறுத்தல்னால அடங்கி இருக்கிற அந்த ஜனங்களு அதையெல்லாம் பொய்யின்னு தெரிய வரும்போது வெகுண்டு எழுதிடுவாங்க. இவர்கள் தான் அதாவது அந்த கர்த்தருடைய சேனையாக அங்க இருப்பான். சோ அந்த அர்மகதான் சம்பவிக்கும் போது இப்படியாக சமுதாயத்துல இருக்கிற பாருங்க, மறுபடியும் ஒரு பாயிண்ட் நான் படிக்கிறேன், பேட்ரியாட்ஸ், தேசபக்தர்கள், ரிஃபார்மர்ஸ், சீர்திருத்தவாதிகள், சோசியலிஸ்ட், சோசியலிசம் பேசுறவங்க, மாரலிஸ்ட் இல்லாட்டி தத்துவம் பேசுறவங்க, அனார்கிஸ்ட் ஒழுங்கீனமானவங்க, இக்னோரன்ஸ் ஒன்றுமே அறியாதவங்க, ஹோப்லெஸ் எந்த நம்பிக்கையுமே இல்லாதவங்க, இவங்க எல்லாரையும் தேவன் தன் பட்சத்துல அங்க பயன்படுத்துவார். ரொம்ப ஞானமா, ரொம்ப வல்லமையா இந்த பிரிவினர்களை உள்ளடக்கின பொது ஜனத்தினுடைய ஒரு மாபெரும் சேனை தான் கர்த்தருடைய சேனையாக இருந்து வானங்கள் ரொம்ப முக்கியமா போப் மார்க்கம் புராட்டஸ்டன்ட் அமைப்புகள் அவர்களை சார்ந்தவர்களையும் அதே வகையில பூமி நான்கு அமைப்புகளையும் அப்படியே விழுங்க போகிற அந்த சேனையாக இருப்பாங்க என்று நம்ம அங்க பார்ப்போம். சரி, இன்னைக்கு அடிஷனலா இந்த பாடத்தினுடைய மீதி பாகமாக நம்ம நிறைவு செய்யும் வகையில ஒரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் இன்னைக்கு நமக்கு டிஸ்கஸ் பண்ண இருக்கு. இந்த அர்மகதோன் யுத்தம் என்று சிந்திக்கும் போது கடந்த கிளாஸ்ல பார்த்துட்ட அவ்வளோ விஷயங்களோடு இப்போ அடுத்து நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, த கண்டிஷன்ஸ் ஆஃப் த பேட்டில் அன்பிரசிடென்டட். சோ நடக்க இருக்கிற அந்த அர்மகதோன் யுத்தத்தினுடைய சூழல்கள் அதை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது அன்பிரசிடென்டட் அப்படின்னா இதுக்கு முன் இந்த பூமியில அந்த மாதிரி சூழல் உண்டாகவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த அர்மகதோன் யுத்தம் நிறைவேறும் போது அங்க இருக்கும் என்று அங்க பார்த்து அந்த விஷயத்த சகோதரன் நமக்கு அங்க வெளிப்படுத்துறோம். விளக்கும் போது தீர்க்க தரிசிகளினுடைய வார்த்தைகளை நாம அங்க பார்க்கும் போது அது ரொம்ப தெளிவா இருக்கு. இது போன்ற ஒரு சம்பவம் சூழல் இதுக்கு முன்பு சரித்திரத்துல உண்டானது இல்லை என்பது நமக்கு அங்க தெளிவாக இருக்குது. இது ரொம்ப அருமையா கர்த்தர் எங்க சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த அர்மகதோன் நிறைவேறுகிற சூழல் சங்கீதம் 46 அதிகாரத்துல ஒரு முதல் 3 வசனங்கள்ல அழகாக சொல்லியிருக்கிறார். அந்த அதிகாரம் முழுவதுமே இந்த அர்மகதோன் யுத்தம் பத்தி பேசக்கூடிய அதிகாரமா இருக்கு. வசன வாசிங்க, பாருங்க இந்த ஆபத்து காலம் அது இந்த மனுக்குலத்தின் மேல இதுவரை உண்டாயிராத அந்த ஆபத்து காலமான அர்மகதோன் யுத்தத்தின் காலப்பகுதி குறிக்குது. இந்த ஆபத்து காலத்துல அவர் அனுகூலமான துணையானவர். அப்புறம் 2 வசனம் 3 வசனம், இந்த 2 வசனங்கள் சகோதர சகோதரிகளே, அந்த மகா உபத்திரவ காலம் அர்மகதோன் யுத்தத்தினுடைய சூழல நமக்கு ரொம்ப அருமையாக அங்க காண்பிக்குது. இதுக்கு முன்னால இந்த மாதிரி ஒரு சூழல் உண்டானது இல்லை என்பதுக்கு இந்த வசனத்தை சகோதரர் ஆதாரமாக அங்க தரார். சோ அதுல பார்க்கும் போது எல்லா அருமையான அடையாள பாஷைகள், பூமி நிலை மாறிடும், பூமி எர்த்லி சிஸ்டம்ஸ், பூமிக்குரிய எல்லா அமைப்புகளும் புரட்டி போடப்படும், மலைகள் நடு சமுத்திரத்துல சாய்ந்து போகும். சோ இது மலை சொல்லும் போது இது சின்ன சின்ன அத என்ன சொல்லலாம், ஆட்டோக்ராட்டிக் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு வம்சாவளியை சேர்ந்த ராஜாவின் கீழே இயங்கக்கூடிய தேசங்கள், ஆனா சின்னது. இவைகள் காலப்போக்கில் என்ன ஆயிடும்னா அந்த வம்சாவளிக்கே அந்த அதிகாரம் இருக்கிறது மாறி போய் சாதாரண பொது ஜனங்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க காலப்போக்கில் இந்த கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு ஜனங்கள் கைக்குள்ள வந்து விழுந்து அது இல்லாம போகும். உதாரணத்துக்கு பிரிட்டன் என்று அங்க பிரதர் சொல்றாரு, ஏன்னா பிரிட்டன் அப்படித்தான் அங்க இருக்கு. இன்னைக்கும் ராணி இருந்தா கூட அந்த ராணி ராணியாக அங்க இல்ல, அது ஜனங்கள் கையில் எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா ஜனங்கள் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டுட்டு அங்க இருக்கிறான். அதே போல பாருங்க, மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் என்ன சொல்றாருன்னா இப்படி வருது, ஆனா இந்த நிலைமையில நீடிக்காது, கடைசியில எந்த நிலைமைக்கு போயிடும்னா அது புரட்சியினால அந்த ராஜ்யங்களை உண்மையிலே காணாமல் போகிற சூழல் கூட உண்டாகும். அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அப்படின்னா இந்த ராஜ்யங்கள் இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பர்வதங்கள் சொல்லும் போது மிகப்பெரிய தேசங்கள், மிகப்பெரிய தேசங்கள்னாலும் கூட அதனுடைய அது அந்த அந்த பர்வதங்கள் அதிர்ந்துரும் என்று சொல்லும் போது அவைகளும் புரட்சியினால வீழ்த்தப்படும். சுருக்கமா சொன்னா இந்த பூமியில இருக்கிற சின்ன சின்ன தேசங்களும் அல்லது பெரிய பெரிய தேசங்கள் ஆனாலும் காலப்போக்கில் மாற்றுதல்கள் அடைந்து ஜனங்கள்னால புரட்சியில வீழ்த்தப்பட்டுடும். பூமியினுடைய அமைப்புகள் எல்லாமே அங்க அழிந்து போகும் என்பதே இந்த ஒரு வசனத்தில் அங்க சொல்லியிருக்கிறார். இதுக்கு இணையா நிறைய வசனங்கள் சகோதரர் கொடுக்கிறாரு, சில வசனங்கள் வாசிப்போம். அதாவது இந்த மகா உபத்திரவம் அல்லது இந்த அர்மகதோன் யுத்தத்தினுடைய சூழல் இதுவரை உண்டாயிராத சூழல் என்பதற்கான வசனங்கள். சங்கீதம் 97 வசனம் 2 இருந்து 6 வசனங்கள் வரைக்கும். சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டறிகிறது, தேவனுடைய நியாய தீர்ப்பு ஜனங்கள் மேல வருவது, அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி சிஸ்டம் அதை கண்டு அதிர்ந்தது இல்லாமல் போச்சு, கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் பாத்தீங்களா மிகப்பெரிய தேசங்கள் மெழுகு போல உருகிற்று. ஏன் உருகுச்சுன்னா அந்த பூமி வந்து சூடாகுது அப்படின்னா அந்த அமைப்புகள் அமைப்புகள் இருக்கிற ஜனங்கள் கொந்தளிக்கும் போது எவ்வளவு பெரிய ராஜ்யம் ஆனாலும் அந்த கொந்தளிப்புல அவைகள் வீழ்ந்துவிடும். இப்படியாக அந்த அடையாளங்கள் சொல்றார். இன்னொரு வசனம் கூட ஏசாயா 24 அதிகாரம் வசனங்கள் 19-21 வரைக்கும். சூழலுக்கு ஒரு அருமையான வசனம். கடைசியா 2 பேதுரு 3:10 வாசிங்க. இந்த வசனங்கள் காண்பிக்குது வரவு இருக்கிற அந்த அர்மகதோன் சூழல் இதுவரையும் சம்பவியாத சூழல், மிக தீவிரமாக அது அங்க இருக்கும். சோ இது சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் சொல்றார் சகோதரர், என்னன்னா இட் வில் பி இம்பாசிபிள் டு ரீ எஸ்டாப்லிஷ் த பிரசன்ட் ஆர்டர். இப்படியாக ஒரு மாபெரும் அழிவுக்குள்ள, தீவிரமான அழிவுக்குள்ள இந்த உலகம் அதாவது இந்த பூமி அமைப்புகள் ஜாதிகள் ஜனங்கள் போன பின்பு மீண்டும் இருக்கிற மாதிரி அவைகள் மீண்டு வருவது என்பது முடியாத ஒரு காரியமா இருக்கும். காரணம் முதல் காரணம் சொல்றாரு, இவைகளுக்கு தேவன் இதுவரைக்கும் அனுமதிச்சிருந்த அந்த காலமே அதுவே ரொம்ப அதிகமான காலம். இப்ப அந்த காலமே முடிவுக்கு வந்திருக்கிற ஒரு திட்டத்துல இந்த பழைய சிஸ்டத்தை எல்லாம் மாற்றி போடக்கூடிய காலம் தான் தேவ திட்டத்தில் அங்க வந்திருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, பொதுவாகவே ஜனங்களுக்குள்ள சாதாரண உலக நடப்புகளை பற்றின ஞானம் பெருகி போயிருக்குது. இந்த அரசியல் சூழ்நிலைகளை பற்றின ஞானம் பெருகி போயிருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். இந்த ஒரு அமைப்புகள் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு மீண்டும் எப்போது வரப்போறதே இல்லை அந்த அர்மகதோனுக்கு பின்னால. மூணாவது பாயிண்ட் சொல்லும் போது ரொம்ப முக்கியமா இந்த பிரீஸ்ட்கிராஃப்ட் போதக வகுப்பார், இந்த பெயர் சபை அமைப்புகளினுடைய போதகமார்கள் ஜனங்களை இருளுக்குள்ள வழி நடத்தி அவர்களை குருடாக்கி ஒரு பயத்தினால் அவர்களை இதுவரைக்கும் கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க என்கிற விஷயம் ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்ச பின்னாடி ஜெனரல் டிஸ்ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் ரிலிஜியஸ் கிளைம்ஸ் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஸ் ஆஃப் அ பீஸ் வித் த டிஸ்கவர்டு ஃப்ராட்ஸ். என்ன பண்ணிடுவாங்கன்னா, பொதுவாக இந்த மத தலைவர்கள் வழிநடத்தக்கூடியவர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த நன்மதிப்பு முற்றிலுமே காணா போயிடும். அதனால இந்த அழிவை தவிர்க்க முடியாது. இது நிறைவேறும் போது மீண்டும் அது மாதிரி பழைய மாதிரிக்கு வருவதற்கு அங்க வாய்ப்பே அங்க இல்ல. கடைசியா நாம் சொல்லும் போது ஜனங்களே பொதுவாகவே என்னன்னா, ஒரு அறியாமையில இருந்துட்டு தேவனுடைய திட்டத்துல ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்துக்கு மாறிக்கொண்டிருக்குதுங்கிறது தெரியாம மதத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்த அந்த ஜனங்களே அதை தற்காத்துக் கொள்வதற்காக ரொம்ப போராடுவாங்க. என்ன ஆகும் போராட போகுது, தேவன் இந்த அமைப்புகள் எல்லாம் அழிவுக்கு கொண்டு வந்து இதன் மீது நீதியான அரசாட்சி ஸ்தாபிக்க போகிறாங்க. அந்த உணர்வு இல்லாததுனால மத நம்பிக்கை உள்ளவங்க அந்த மதத்தை இந்த சூழல்ல காத்துக்கொள்வதற்காக நிப்பாங்க. அது கூட அந்த அழிவு இது அந்த இது மீண்டும் இது மீண்டு வராத அழிவுக்கு போறதுக்கு காரணம். ஏன்னா அவர்கள் அப்படி குருட்டுத்தனமா நிக்கும் போது அங்க கொந்தளிக்கிற ஜனங்களினுடைய வேகமை இன்னும் அதிகமா தான் இருக்கும். அவர்கள் அந்த அழிவை நிச்சயமாக அங்க நிறைவேற்றிடுவாங்க என்று அங்க சொல்லுவது பார்க்கும். அப்போ இந்த நான்கு காரணங்கள்னால இது மீண்டும் அந்த அமைப்பு பழைய நிலைமைக்கு வருவதற்கு வாய்ப்பே அங்க இல்லை. ஆனா என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் சகோதரர் டீல் பண்றாருன்னா, பாருங்க இந்த அர்மகதோன் வரும்போது கர்த்தருடைய சேனை அதாவது அந்த வெகுண்டு எழுகிற பொது ஜனம் அவர்களுக்கு முன்பாக அப்ப என்ன சூழல் இருக்கும்னா, போப் மார்க்கமும் புராடஸ்டன்ட் அமைப்புகளும் எப்படி இருக்கும் அந்த சமயத்துல அர்மகதோன் சம்பவிக்கும் போது, இந்த புரட்சிகள்லாம் வெடிக்கும் போது இந்த மத அமைப்புகள் எப்படி இருக்கும்? கரெக்ட் பாயிண்ட், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது அவர்கள் எப்படி இருப்பாங்க, ஒன்னா சேர்ந்துடுவாங்க. ஆனா இன்னைக்கு சேர்ந்துட்டு இருக்கிறாங்க சொல்லலாம், ரொம்ப கொஞ்சம் அளவுல தான் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க. அப்படி ஒன்னா சேர்ந்து இருந்தும் அவர்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அது ரொம்ப ஸ்பெஷலா சகோதரர் வந்தாங்க குறிப்பிட்டு சொல்வதை பாக்குறாரு. இட் வில் பி ஆஃப் லிட்டில் கான்சிக்வன்ஸ் தென் தட் த எக்லிசியாஸ்டிக்கல் ஹெவன்ஸ் வில் ஹவ் ரோல் டுகெதர் அஸ் அ ஸ்க்ரோல். வசன வாசிங்க ஏசாயா 34:4, இந்த ரெண்டு மத அமைப்புகளும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வருவதை பற்றி தீர்க்க தரிசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அப்படி அவர்கள் சேர்ந்து வந்து இருந்தாலுமே அது பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம். ஏன்னா இந்த கர்த்தருடைய சேனைக்கு முன்பாக இந்த இதுவரை சம்பவியாத இந்த சூழல்ல அப்படிப்பட்ட சபைகள் ஒருங்கிணைந்து நின்றாலுமே அது அழிவை வந்து தவிர்க்க முடியாது. வசன வாசிங்க அந்த ஏசாயா 34:4. பாருங்க அது முதல்ல மறுபடியும் வாசிங்க, வானங்கள் கரைந்து பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஃப்ரேஸ், இது முக்கியமான ஒரு வாக்கியமே, இது முக்கியமான தீர்க்க தரிசனம். பிரதர் ரசல் அவருடைய காலத்துல இருந்தே கவனிக்க ஆரம்பிச்சுட்டார், கவனிக்க சொல்லிட்டாரு நம்ம. வானங்கள், சோ இங்க வானங்கள் சொல்ல போதே மத அதிகாரங்கள் அந்த மத அமைப்பின் அதிகாரங்கள், அது பண்ணையில் இருக்கு வானங்கள், ஒன்னு ரோமன் கத்தோலிசம், இன்னொன்னு புரோட்டஸ்டன்ட் அமைப்பு. இந்த வானங்கள் புஸ்தக சுருளை போல, பாருங்க அந்த அது வந்து கொஞ்சம் இமேஜின் தான் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம காலத்துல இந்த வசனத்தை கொஞ்சம் விளக்கி தான் சொல்லணும். புஸ்தக சுருள் போல அது சுருண்டணும் அப்படின்னா, ஏற்கனவே இது நிறைய முறை நம்ம பேசியிருக்கிற விஷயம். இன்னைக்கு நமக்கு புஸ்தகம்னா இதுதான் நமக்கு புஸ்தகம், ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை இல்லைங்களா. புஸ்தக சுருள், சோ சுருள் வந்து எப்படி சுருட்டுவாங்க, ரெண்டு எண்ட்ல இருந்து இப்படி சுருட்டிட்டு வரும், அதான் சிம்பிளா சொன்னோம். அப்போ ஒரு எண்ட், ஒரு முனை இன்னொரு முனை, ரோமன் கத்தோலிசம் புராடஸ்டன்ட் வானங்கள், இப்படித்தான் இருக்கு இன்னைக்கு தனித்தனியா. ஆனால் புஸ்தக சுருள் போல ஒண்ணுக்கொன்னு எதிர்நோக்கி வந்து சேரும். இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா இருக்காது, எக்லிசியாஸ்டிக்கல் ஹெவன்ஸ் வில் ஹாவ் ரோல்டு டுகெதர் ஆஸ் அ ஸ்க்ரோல். சோ ஒண்ணுக்கொன்று எதிர்நோக்கி வந்து அருமையா அங்க சேரும்னா, இது ஒரு தீர்க்க தரிசனம். அதாவது இந்த மத அமைப்புகள் இந்த முடிவு காலத்துல பிரிந்து இராமலே சேர்ந்துடுவாங்க. அது ரெவலேஷன்ல நமக்கு தீர்க்க தரிசனம் எல்லாம் தெரியும், ஞாபகம் வச்சு சொல்ல முடியுங்களா? எந்த அதிகாரத்துல வருது? மத அமைப்புகள் ஒன்று சேர்ந்துடும். 17 வருதா? பொதுவா நான் கிளாஸ்ல கேள்வி கேட்கறது இல்ல, இந்த வால்யூம் ஸ்டடிஸ்ல கேட நிறைய கேட்க வேண்டியது வரும், ஏன்னா யூஸ் இருக்கணும் நமக்கு. கரெக்ட், 16 அதிகாரத்துல இருக்கு, 13 அதிகாரத்துல இருக்கு இல்லைங்களா. மிருகம் அந்த அந்த மிருகத்துக்கு ஒரு சொரூபம் செஞ்சது இல்லைங்களா. சோ இதெல்லாம் சரி, இதெல்லாம் அந்த தீர்க்கதரிசனம் 13, 16, 17 எல்லாத்துலயுமே வருது. சோ அது மனசுல வைக்கணும், அதுக்கு தான் நான் நினைவுபடுத்தினேன். சோ இப்படி அவங்க சேர்ந்து வந்திருந்தா கூட பிரயோஜனம் இல்லை, ஏன்னா வசனம் வாசிங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 34 அதிகாரம் 4 வசனம், ஆமா, அதாவது என்ன சொல்றானா, will fall off, drop out, not all at once, but gradually, yet rapidly. So, இப்படி இந்த மத அமைப்புகள் ஒன்றாக இருந்தாலும் அந்த அர்மகதோன் சமயத்துல கர்த்தருடைய சேனைக்கு முன்பாக அது நிற்காது, பிரயோஜனம் இல்லை. அவர்கள் சேர்ந்தது கூட வீண் தான், அது அவங்களுக்கு எந்த பலனும் தராது கர்த்தருடைய சேனையை ஜெயம் கொள்வதற்கு. மாறாக அதுல சர்வ சேனையும் அழிஞ்சிடும். ஆனா எப்படின்னா, அடையாளம் சொல்றாரு, அத்தி மரத்தின் பழம் போல, அப்புறம் திராட்சை, அது போல படிப்படியாக ஆனா ரொம்ப வேகமா சீக்கிரத்துல இந்த அமைப்பு முழுவதுமே அங்க அழிஞ்சிடும் சொல்றாரு. சோ அது இன்னொரு வசனம் கூட 2 பேதுரு 3:12 கூட வாசிங்க, heavens being dissolved, heavens being on fire, வானங்கள் வெந்து அழிந்து போயிடும். மறுபடியும் வானங்களே இந்த மத அமைப்புகள் தான் என்று நம்ம அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. இதுல இன்னொரு அந்த வசனம் வாசிங்க, அது நீங்க நாகும் 1:9-10. தீர்க்க தரிசனமான பகுதி இது, மேல வாசிச்சீங்கன்னா நினிவேயின் பாரம். நினிவே கூட ஒரு வகையில கிறிஸ்தந்தத்துக்கு நிழலா இருக்குது. சோ அதனுடைய அழிவு பத்தி பேசும் போது அங்க அந்த ஒரு வசனம், அவர்கள் எப்படி இருப்பாங்க, சன்னா, அவர்கள் இந்த மத அமைப்புகள் எப்படி இருப்பாங்களாம் அந்த சமயத்துல, சன்னா பின்னலா இருக்கிற அப்படின்னா, ரெண்டு அமைப்புகளும் சேர்ந்துதான் இருக்குது ஆனா முள்ளு மாறி. அப்படின்னா என்னன்னா, அவர்கள் கால சூழலுக்கு சேர்ந்துட்டாங்களே ஒழிய புரோட்டஸ்டன்ஸ்க்கு, புரோட்டஸ்டன்ஸ்னால ரோமன் கத்தோலிக்கத்தை சகிச்சிக்கவே முடியாது, முள்ளு மாறி குத்துவாங்க. ரோமன் கத்தோலிக்கு புரோட்டஸ்டன்ட சகிக்கவே முடியாது, முள்ளு மாறி இருக்கும். அப்படின்னா இணைந்துட்டார்களே ஒளியோ, ஒருத்தரால ஒருத்தரை சகிச்சு கொண்டு பொறுத்து கொண்டு இருக்க முடியாத மாதிரி தான் அவங்களுடைய இணைப்பு இருக்கும். அப்படி இருப்பாங்க. அப்படி இருக்கிறது மாத்திரமில்ல, அவர்கள் முற்றிலுமா அந்த அமைப்புகளா இருப்பதுல இருந்து அழிந்து விடுவாங்க என்று அங்க பாக்குறோம். மல்கியா 4:1 கூற வாசிங்க. நல்ல பாயிண்ட் சகோதரங்க பண்றாரு. அதாவது அந்த அர்மகதோன் காலம் பத்தி பேசிட்டு அந்த நாள் அவங்களுக்கு எதை விட்டு வைக்காதோ வேறையும் இல்லைங்களா, கொப்பு வருதுங்களா தமிழ்ல, கொப்புனா ஒரு கிளை வச்சுக்கோங்க பாருங்க. இட் ஷால் லீவ் தம் நெய்தர் ரூட் நார் பிரான்ச். அப்படின்னா இந்த அமைப்புகள் அழிந்து போகிற அழிவுல இருந்து மீண்டும் தலைத்து எழுவதற்கு எந்த வாய்ப்புமே இருக்காது. அதுதான், அதுக்கு வேரும் இருக்காது கொப்பும் இருக்காது. ஏன்னா வேரும் கொப்பும் எது நம்ம பயன்படுத்துவோம், ஒரு செடியை மீண்டும் நட்டு வைக்கிறதுக்கு இல்லைங்களா. வேர் பிடிங்க வச்சா போதும், இல்லாட்டி ஒரு கொப்பு உடைச்சு வச்சா மீண்டும் வரும். சோ இந்த மாதிரி அந்த நாள் எதுவுமே விட்டு வைக்காது. அப்படின்னா இந்த அமைப்புகள் அட்டர் டிஸ்ட்ரக்ஷன்ல தான் அங்க போகுது. சோ இது என்ன சொல்ல வந்தார்னா இந்த பாயிண்ட்ல, சோ இந்த அர்மகதோனுடைய கால சூழல் சூழ்நிலைகள் இது வரைக்கும் சரித்திரத்துல வந்துடாத அளவுக்கு தீவிரமாக அங்க இருக்கும். அதுல அந்த மத அமைப்புகள் ஒன்று இணைந்து செயல்பட்டாலும் கூட அவர்களால கர்த்தருடைய சேனைக்கு முன்பாக நிற்க முடியாது, அழிந்துடுவாங்க. மீண்டும் அவர்கள் பழைய நிலைமைக்கு வர முடியாத அளவுக்கு அழிந்து விடுவாங்க தான் இது. இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட், கடைசி பாயிண்ட் இந்த பாடத்துல, இந்த அர்மகதோன் யுத்தம் நடக்கும் போது ஒரு முக்கியமான அம்சம் பேசுறார். தேவ கிருபையில நாம் அது ஏற்கனவே ஓரளவுக்கு மெடிடேட் பண்ணிருக்கிறோம், ஆனா நிச்சயமா மறந்துருக்கோம். என்னன்னா, the time of Jacob's trouble. So இந்த மகா உபத்திரவம் அல்லது இந்த அர்மகதோன் இவ்விதமாக ஆரம்பிச்சு நடந்து கொண்டு இருக்கும், அது வந்து ஒரு முக்கியமான தருணமா இருக்கும். ஒரு இன்னொரு முக்கியமான திட்டம் நிறைவேறுவதற்கு, அது என்னன்னா யாக்கோபினுடைய இக்கட்டு காலம். ஆனா சகோதர சகோதரிகளே, பொதுவா இந்த மகா உபத்திரவம், இந்த அர்மகதோன் யுத்தம் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றானா, இந்த ட்ரபிள் அண்ட் தி டிஸ்ட்ரஸ், இந்த உபத்திரவம், இந்த மிகப்பெரிய இடுக்கன் ஆஃப் திஸ் டே ஆஃப் தி லார்ட் வில் பி ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்பெஷலி அப்பான் கிறிஸ்டன்டம். ஏன்னா கடந்த பாடத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம், வால்யூம்னுடைய பேரே அர்மகதோன் யுத்தம். ஆனா இதுல மெயினா யார்தான் டீல் பண்ணிட்டு இருக்கிறார், பாபிலோன் பாபிலோன் பாபிலோன், அதுதான் பேசிட்டே வரா. தேவனுடைய பழிவாங்குதல் அந்த அமைப்பு மேல இருக்கும். பாபிலோன் சொல்லும் போதே சபை அமைப்புகள், அதை சார்ந்த ராஜ்யங்கள், அவங்களோட தொடர்பு கொண்டிருக்கிற புறஜாதி ராஜ்யங்கள் கூட. சோ இந்த மகா உபத்திரவத்தினுடைய இருக்கன் பிரதானமா இந்த கிறிஸ்தவ ராஜ்யம் மண்டலத்தின் மீது இருந்தாலும், என்ன சொல்றானா, the final blast, இறுதியான நிகழ்வு, இறுதியான பிளாஸ்ட் சொல்லும் போது வெடி வெடிக்கிறது, வெடிக்கிறத வந்து பிளாஸ்ட் சொல்லுவான். நம்ம ஒருவேளை சொன்னா கிளைமேக்ஸ், இந்த அர்மகதோனுடைய கிளைமேக்ஸ் வந்து we are informed, என்ன சொல்றான்னா, we are informed by the prophet Ezekiel will be upon the people of Israel regathered in Palestine. So in the மகா உபத்திரவம் அல்லது அர்மகதோனுடைய உச்சகட்ட நிகழ்வுகள் அது யார் மேல இருக்கும்னா, மீண்டும் பாலஸ்தீன தேசத்துக்கே கூட்டி சேர்க்கப்பட்ட இஸ்ராயலர்கள் மேல அங்கிருக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பொதுவா இவ்வளவு மெடிடேட் பண்ணிருக்கிறோம் கடந்த நாட்கள்ல, பட் ஒரு கேள்வி கேட்டனே யாரும் பதில் சொல்ல முடியாது. என்ன கேள்வி தெரியுங்களா, இந்த பகுதியில நடக்கிற திட்டங்களை வேணா ஹோம்ஒர்க்கா வச்சுக்கலாம், வேணா டிஸ்கஸ் பண்ணலாம், ஆனா ரொம்ப முக்கியம். ஏன்னா மெடிடேட் பண்ணலாம், நம்ம கூட இந்த கால பகுதியில எக்ஸாக்டா நிறைவேற தேவனுடைய திட்டங்களை அதே வரிசையில வரிசைப்படுத்தும், கன்ஃபியூஸ் பண்ணும். ஆனா இது ஒரு நல்ல பாயிண்ட், அது மகா உபத்திரவ காலம். இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, அது பாருங்க, அது செகண்ட் கமிங்ல இருந்து ஆரம்பிச்சு போயிட்டே இருக்குது, ரொம்ப பக்கத்துல நம்ம வந்திருக்கோம். பாபிலோன் மேல அந்த கோபா வாக்கினை பழிவாங்குதல் எல்லாம் தீவிரம் ஆரம்பிச்சு இது உச்சக்கட்டம் போகும் 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 போகும். பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா சகோதரரு, கடைசியில எங்க வந்து முடியும்னா யாக்கோபின் நிக்கட்டு காலம். ஒருவேளை இது கண்ணுக்கு தெரியற ராஜ்யத்தினுடைய ஸ்தாபனம்னா ஜஸ்ட் முன்னால ஆரம்பத்தோன்ல இந்த முக்கியமான ஈவெண்ட் யாக்கோபின் நிக்கட்டு காலம், அது கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற இஸ்ராயலர் மேல அங்க இருக்கும். வசன வாசிங்க நம்ம நினைவுபடுத்தலாம், எசேக்கியல் 38:8-12
அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்த பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும். இஸ்ரேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய், அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது பெரும் காற்றை போல் எழுப்பி வருவாய். நீயும் உன்னுடைய எல்லா ராணுவங்களும் உன்னோடு கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார்மேகம் போல் தேசத்தை மூடுவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
காலம் கடந்த நாட்கள் நாம ஸ்பெஷலாவே பார்த்தோம் சகோதர சகோதரிகளே. ஆனா அது பார்த்துட்டு இது நம்ம படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப பிரமிப்பு இருந்துச்சு. தேவன் எப்படி சகோதரர் ரஜில் அவர்களை பரிசுத்தாவில நிரப்பி பிரிடிக் பண்ண வச்சிருக்கிற அப்படின்னா நடக்க போற தீர்க்க தரிசனங்களை துல்லியமா சொல்லியிருக்கிற பாருங்க என்ன சொல்றாருன்னா, அந்த யாக்கோபின் நிக்கட்டு காலம் நடக்கும், அந்த அர்மகதோனுடைய உச்சக்கட்ட நிகழ்வாகும். ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னால இப்ப கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற யூதர்களுடைய எண்ணிக்கை பார்க்கலாம், மிகப்பெரிய அளவுல யூதர்கள் கூட்டி சேர்க்கப்படணும் என்று வசனம் சொல்லுவதாக நாம நம்புறோம் சகோதரர் சொல்றார். இது நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா டைம் எடுத்து புரிஞ்சுக்கோங்க. இது எழுதும் போது எந்த வருஷம், 1890s. அப்போ இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் டிவைன் பிளான்ல எந்த காலகட்டம், தண்டனை காலம் முடிஞ்சு ஆசீர்வாத காலம் ஆரம்பிச்சது. ஒருவேளை தீர்க்க தரிசனமா சொன்னா மீன் பிடிக்கிறவர்களே கூட்டி சேர்த்துட்டு இருந்தா காலப்பகுதி, அதுல பிரதர் ரசூல் கூட ஒருத்தர் சரிங்களா. ஆனா பாருங்க அப்ப கொஞ்சம் பேர் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா பிரதர் ரசூல் இந்த வால் எழுதும் போது ரொம்ப பர்டிகுலரா சொல்றாரு என்னன்னா, the prophet seems to indicate a much larger gathering of Israel to Palestine within this harvest period than has yet taken place. தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இந்த அறுவடை காலத்துல இதுவரைக்கும் கூட்டி சேர்க்கப்பட்ட யூதர்களுடைய எண்ணிக்கை பார்க்கலாம், மிகப்பெரிய அளவுல ஒரு எண்ணிக்கை கூட்டி சேர்க்கப்படணும் தான் தீர்க்கதரிசி சொல்றார். ரசிலங்க ப்ரெடிக்ட் பண்றார், ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அழகாக என்ன சொல்றாருன்னா, இன்னும் ஒரு 2-3 லைன் கழிச்சுட்டு பாருங்க. சோ தேவன் எப்படி அவங்களை கூட்டி சேர்க்க போறார், அந்த ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை என்று நமக்கு தெரியல. ஆனா என்ன சொல்றனா, ஜஸ்ட் வாட் தட் இம்பல்ஸ் வில் பி ரிமைன்ஸ் யட் டு பி சீன். ரசூல் அது எழுதிட்டு இருக்கும் போது 1890s கொஞ்சம் இல்லாட்டி 14 வரைக்கும் எடுத்தா கூட அவர்கள் அப்பதான் கூட்டி சேர்க்கப்படுறான். ஏன்னா முக்கியமான பால்ஃபர் டிக்ளரேஷன், நான் இதெல்லாம் வாலியத்துக்கு அப்பாற்பட்டு போறேன், ஏன்னா இந்த பாயிண்ட் அது அதனுடைய அது எவ்வளவு அருமையா சகோதர தேவன் வழி நடத்திருக்கிறார் அதை நமக்கு புரிஞ்சுக்கும். பால்ஃபர் டிக்ளரேஷன் 1917, அப்பதான் உலக தேசங்களே இஸ்ரேலுக்கு ஒரு தேசம் கொடுக்க முன் வந்து அறிவிச்சான். அதுக்கு முன்னால பிரதர் ரசில் திரைக்கு அந்த பக்கம் போயிட்டார். அப்படின்னா பிரதர் ரசில் இருந்த காலம் இஸ்ரேல் விஷயத்துல திரும்ப கூட்டப்படுகிற ஆரம்ப காலம், கொஞ்சம் பேர் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா அப்ப தெளிவா சொல்றாரு வசனங்கள் பார்த்துட்டு, இந்த அர்மகதோன் யுத்தத்துல யாக்கோபின் நிக்கட்டு காலம் இஸ்ரேல் மேல கடைசியா வருவதுக்கு முன்னால நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்னா, இப்ப இருக்கிற யூதர்களை பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய பெரிய எண்ணிக்கையில யூதர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டுடுவாங்க. தேவன் அத ஏதோ ஒரு முக்கியமான சம்பவத்தை வச்சு செய்வாரு. ஆனா அந்த சம்பவம் என்னங்கிறது நமக்கு தெரியல. அந்த சம்பவம் என்ன பண்ணும்னா, உலகம் முழுக்க இருக்கிற யூதர்களை அவர்களுடைய தேசத்துக்கு உந்தி தள்ளும். அதான் சொல்றாரு, ஜஸ்ட் வாட் தட் இம்பல்ஸ் வில் பி ரிமைன்ஸ் யட் டு பி சீன். அந்த மாதிரி என்ன சம்பவம் நடக்க போகுது தெரியல சொல்றாரு ஆச்சரியமா. பட் தட் இட் வில் ஷியர்லி கம் இஸ் ஃபர்தர் இண்டிகேட்டட் பை த வேர்ட்ஸ் ஆஃப் த ப்ராஃபட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வசனம் சொல்றாரு, ஆனா அந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கறத தீர்க்கதரிசியின் வாயில நம்ம வாசிக்கிறோம்னு சொல்லிட்டு எரேமியா தீர்க்கதரிசன சொல்றார். தெரிஞ்சது உங்களுக்கு 16:14-17. அந்த வடதேசம் டக்குன்னு சொல்றீங்களா? இஸ்ரேல் புத்திரரை வடதேசத்திலும் வடதேசத்துல இருந்து கொண்டு வருவேன் சொல்றாரு. வடதேசம் ஞாபகம் மேப்பெல்லாம் இருக்கு ரொம்ப நாளா. தேங்க்யூ. அப்புறம் சொல்ல வந்தேன் சகோதரர் சொல்றேன். இதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன சொல்றாருன்னா பிரதரு, அவர் காலப்பகுதியில கொஞ்சம் பேர் தான் கூட்டி சேர்க்கப்பட்டு இருந்தாலும் இந்த தீர்க்க தரிசனத்தை வச்சு என்ன ப்ரெடிக்ட் பண்றாருனா, கிளியரா எவ்வளவு கான்பிடண்டா சொல்லிருக்கிறாருன்னா, நிச்சயமா தேவன் ஏதோ ஒரு மாபெரும் செயல் செய்வார். அது என்னன்னு என்ன வரைக்கும் நமக்கு தெரியல, ஆனா நிச்சயம் நடக்கும். அது நடக்கும் போது பெரிய அளவுல யூதர்கள் சேருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்றார். இந்த வசனம் சொல்லும் போது வேட்டைக்காரர் வந்தாங்களா வரலீங்களா? வரல. வேட்டைக்காரர்கள் யாரு? ஹிட்லர், நாசி படைகள் இல்லைங்களா? ஆக்சுவலி பிரதர் ரசல் இருந்துட்ட காலப்பகுதி மீன் பிடிக்கிறவங்க மாத்திரம் செயல்பட்டு இருந்த காலப்பகுதி. தியோடர் ஹர்ஷில்ஸ், ஜாயினிஸ்ட் மூவ்மெண்ட், சில வாக்குறுதிகள் கொடுத்துட்டு ஒரு கொஞ்சம் யூதர்கள் தான் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களை பார்த்து பிரதர் ரசிச்சுடுறோம், இது பத்தாது. யாக்கோபின் நிக்கட்டு காலத்துல அரண்மகம் யுத்தத்துல உச்சகட்டமா யாக்கோபி நிக்கிறதுக்காலும் இவர்கள் மீது சம்பவிக்கும் போது இந்த எண்ணிக்கை பார்க்கணும், பெரிய எண்ணிக்கையில் இருப்பாங்க. எப்படியோ தேவன் கூட்டிட்டு வருவார், எப்படின்னு தெரியல. ஆனா அந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்றதுன்னா, இந்த தீர்க்க தரிசனம் மென்ஷன் பண்றாரு. ஆனா பாருங்க, அவர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே அந்த ரசல்க்கு பின்னால ஒரு சில வருஷங்கள்ல அந்த வேட்டைக்காரர்கள் அனுமதிக்கப்பட்டாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, உலக நாடுகள் எல்லாம் உணர்ந்துட்டு இஸ்ரேலர் முழுக்க திரும்பி வந்து ஒரு தேசமாகவே அங்க உருவானோம். நான் எதுக்கு ஜஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணனா, அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய பார்வை சகோதரருக்குள்ள எந்த அளவுக்கு இருந்திருக்குது பாரு. இன்னைக்கு நாம் இஸ்ரேல் ஸ்டடி நிறைவேறின விஷயங்கள் நிறைவேறிட்டு இருக்கிறது, நிறைவேற போகிறது எல்லாம் அவர் ஓரளவுக்கு பார்த்துட்டார் முன்கூட்டியே. ஆனா அப்போ அந்த அவருடைய காலத்துக்கு உரியதே அங்க அல்ல. கண்டிப்பா இந்த வேட்டைக்காரருக்கு எக்ஸ்பிளனேஷன் யார் தான் கொடுக்குறோம்? பிரதர்சல் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் அந்த காலத்துல கொடுக்கவே முடியாது, அவர் இல்லவே இல்லை ஹிட்லர் பீரியட்ல. அதுக்கப்புறம் வந்த சகோதரர்களே அதை அழகாக கார்லேட் பண்றாங்க. ஆனா பிரதர்சல் ப்ரெடிக்ட் பண்ணிட்டார் ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது, அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ரீகேதரிங் நடக்குது. ஆனா என்னன்னு தெரியல அந்த சம்பவம். ஆனா பிரதர் அதோட அங்க முடிச்சுட்டார். பட் ரொம்ப தெளிவா நிறைவேறது ஹிட்லரு, நாசி படைகள், அதுக்கு பின்னால 60 லட்சம் யூதர்கள் கொலை செஞ்ச உடனே பூமி முழுக்க இருந்த யூதர்கள் சிந்திச்சாங்க, சொந்த தேசத்துக்கு போறதே பெஸ்ட், அத்தனை பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்க போது ஒரு 6 லட்சம் பேர் அங்க இருக்கிறாங்க அந்த தேசத்துல. ஆனா பிரதர் ரசல் இது எழுத போதா உள்ள பேர் அங்கே. ஆனா இன்னும் ரொம்ப ஆச்சரியம், பிரதரை எதிர்பார்த்ததை காட்டிலும் தேவன் காலம் எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு 6 லட்சம் வந்துட்டு 6 கோடியா இருக்கிறாங்க, 6 கோடி யூதர்கள் இருக்கிறாங்க இஸ்ரேல்ல. ஆனா இன்னுமே வர வேண்டும் என்பது உங்களுக்கு நம்ம ஸ்டடியில் எடுத்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் இஸ்ரேலுக்கு அப்புறம் யூதர்கள் எந்த நாட்டுல அதிகமா இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அமெரிக்கால 5 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. சோ இவங்கெல்லாம் ரீகேதர் ஆகும் கண்டிப்பா. எதுக்குன்னா ஜாக்கப் ஸ்ட்ரபிள், இந்த யாக்கோப நிக்கட் காலம் இவங்க மேல வருதுன்னு. சோ அப்போ அது நம்ம பாக்குற தேவன் அது எப்படியோ நிச்சயமாங்க செய்வார் அது. சரி, இந்த விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இது சொல்லிட்டு பிரதர் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு அருமையான பாயிண்ட் கூட சொல்றாரு. இவ்விதமாக இஸ்ரேல் ஜனங்கள் வல்லமையா கூட்டி சேர்க்கப்பட்டுடுவாங்க, கூட்டி சேர்க்கப்பட்டு தங்கள் தேசத்துக்கு வந்து குடியேறிடுவாங்க. அப்படி குடியேறினதுக்கு பின்பு என்ன சொல்றாருன்னா, அந்த விசேஷித்த ஜனம் will quickly adapt itself to the new situation and the hitherto desolate places will again be inhabited. அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்ட உடனே அந்த புது சூழலுக்கு தங்களை தங்களை வந்துட்டு பழக்கப்படுத்தி கொள்வாங்க. அப்படி பழக்கப்படுத்திட்டு பாலாய் கிடந்த தேசத்தை ரொம்ப சீக்கிரத்துல குடியிருப்பா மாட்டிடுவாங்க. இன்னைக்கு இதெல்லாம் நிறைவேறி முடிஞ்சுது. பிரதர் ரசல் இதெல்லாம் பிரெடிக்ஷனா மாத்திரமே அங்க சொன்னார். அவருக்கும் நமக்கும் இடையில இது அருமையாக அங்க நிறைவேறி இருக்குது என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆனா அழகா சொல்றார், ஏன் அவங்க அப்படி கூட்டி சேர்க்கும் போது, நம்ம ஏற்கனவே ஸ்டடிஸ்ல பார்த்ததுதான், உலகம் முழுக்க இந்த பாபிலோன் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு ஆரம்பிச்சிருக்கும், மற்ற எல்லா தேசங்களும் பரிதபிச்சு போய் கிடக்கும். ஆனா அவங்களோட ஒப்பிடும் போது கூட்டி சேர்க்கப்பட்ட இஸ்ரேலரோ ரொம்ப ஆச்சரியமான விதத்துல அவங்க இருப்பாங்க. ஏன்னா வசனம் நீங்க இப்பதான் வாசிச்சீங்க இல்லைங்களா, வசனம் வாசிங்க அது எசேக்கியேல் 38 8 வாசிங்க, இல்ல 10 வாசமா, 10 வசனம் சூழல். ஆனா அதே சமயத்துல பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு சூழல்ல சுற்றி இருக்கிற அந்த தேசங்களே இவங்க மேல படையெடுக்குவதற்கு அங்க ஒரு காரணமாக இருக்கும். ஆனா 8 வசனம் ரொம்ப அருமையா இருக்கு. 8 வசனம் இல்ல, மன்னிக்கணும், முடிவு காலத்திலே, சாரி 8 வசனம் தான், வசனம் வாசிங்க, ரொம்ப முக்கியம். கடைசி வருஷங்கள்ல வருவா இஸ்ரேலுக்கு விரோதமா அந்த யாக்கோபு நிக்கெட்டு காலத்துல எலும்பி வரக்கூடிய கோகு மாகோக் எப்ப வருவாங்கன்னா என்ன சொல்றாரு, கடைசி வருஷம். இங்கிலீஷ்ல இட் ஷால் பி இன் த லேட்டர் டேஸ் பாருங்க, பிரதர் பிராக்கெட் ஓபன் பண்ணி சொல்றாரு, அப்பேரண்ட்லி த க்ளோசிங் சீன் ஆஃப் த டே ஆஃப் ட்ரபிள். சோ கடைசி வருஷங்கள் எதை குறிக்கலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த மகா உபத்திரவம் ஆரம்பமாகதோம் அந்த யாக்கோபு நிக்கெட் காலமே அந்த கடைசி பாயிண்ட்ல அது அங்க இந்த மகா உபத்திரவத்தினுடைய க்ளோசிங் சீன் ரொம்ப அழகா சொல்றாரு, முடிவு காட்சி அது இந்த யாக்கோபினுடைய இக்கட்டு காலம் என்று அங்க நம்ம பாக்குறோம். ஆனா இதன் மத்தியில தேவன் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்குவாரு. அவரு இஸ்ரேல் ஜனங்களுக்காக அங்க யுத்தம் பண்ணுவாரு. யுத்தம் பண்ணி இஸ்ரேலுக்கு விரோதமா வந்த எல்லா ஜனங்களையும் அங்க வீழ்த்தி ஜெயம் கொள்ளுவார். சோ அது தம்மை இந்த உலகத்துக்கும் இஸ்ரேல் ஜனத்துக்கும் வெளிப்படுத்துவதற்கு அருமையான சந்தர்ப்பம் அதைய தேவன் வந்து அங்க பயன்படுத்தி கொள்வார் என்று நம்ம அங்க பாக்குறோம். இது ஜக்கரியா 14:2-3 நம்ம வாசிக்கலாம், வாசிங்க. இடையில ஒரு டைம் கேப் இருக்குது, அது நாம புரிஞ்சுக்கணும். முதல்ல தேவன் அவங்களுக்கு விரோதமா எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறாரு. சேர்க்கும் போது என்ன நடக்குதுங்கன்னா, நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும். யார் யார் வீடுகள், எந்த நகரம், எந்த ஸ்திரீகள், மேல் வசனம் வாசிங்கன்னா, இஸ்ரேலுக்கு விரோதமா எல்லா ஜாதிகளையும் தேவன் கூட்டிட்டு வராரு இல்லைங்களா. ரெண்டு அப்படித்தான் ஆரம்பிக்கிட்டு வசனம் வாசிங்க, 2 வசனம் ஆரம்பிச்சாச்சு யுத்தம். இப்ப எந்த நகரம், ஜெருசலேம் இல்லைங்களா, எந்த வீடுகள், யூதர்கள் வீடுகள், எந்த ஸ்திரீகள், யூத ஸ்திரீகள். அப்படின்னா முதல் பாகம் இந்த இது நடக்கும் போது இஸ்ரேலுக்கு பின்னடைவு தான் இருக்கும். தேவன் அவங்களுக்கு பாடம் புகட்டணும் இல்லைங்களா, கடைசி பாடம் இது. இஸ்ரேல் இந்த தெய்வீக திட்டத்துல கழுத்து அவங்களுடைய மேட்டிமை, அவங்களுடைய பெருமை, மேசியாவை கொலை செஞ்சு இன்னும் அந்த உணர்வுக்குள்ளாம இருக்கிற மாபெரும் குற்றம், இதுக்கு தேவன் கொடுக்கிற கடைசி ஒரு அடி இந்த ஒரு யாக்கோபு நீக்கிட்ட காலத்துல முதல் பாகத்துல இருக்கு. அவர்கள் கிட்டத்தட்ட நிச்சயமா அழிந்தே பாருங்க, ஜனத்துல பாதி ஜனத்துல பாதி பேர் அழிவுக்கு உள்ளாயிடுவாங்க, மீதியான கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்போ அந்த சமயத்துல தான் மூணாவது வசனம், அவர்கள் பட்சமா அங்க அடி எடுத்து வச்சு அந்த யுத்தத்தில் அங்க போராடி அவர்களை மீட்டுக் கொள்றது நம்ம அங்க பார்க்கணும். சோ இது இப்படியாக அந்த அந்த யாக்கோபி நிக்கிட்ட காலம் இந்த அர்மகதோன் யுத்தத்தினுடைய கடைசி பாகம் பாகத்துல அங்க நிறைவேறும். அந்த அந்த யுத்தத்தின் முடிவுல பார்க்கிறோம் கண்ணுக்கு தெரியற மாதிரியான அந்த ராஜ்யமே இஸ்ரேல் அங்க ஸ்தாபிக்கப்படும், ஜனங்கள் அவங்களுக்கு அவர்களை நோக்கி வழி நடத்தப்படுவாங்க என்று நம்ம அங்க பாக்குறோம். ஆனா மற்ற விஷயங்கள் சகோதரர் அங்க பேசுறா அதெல்லாம் நமக்கு பரவாயில்ல, அது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். உதாரணம் அங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த விரோதிகள் சகோதரர் சொல்றாரு என்னன்னா, பட் வி மே நாட் பி டூ பாசிட்டிவ் இன் அவர் ஐடென்டிபிகேஷன். அந்த விரோதிகளை நம்ம சொல்றோம் ஆனா அவர்கள் தான் நிச்சயம் என்று நான் சொல்ல விரும்பல, அப்படி அழகா சொல்லிட்டு போறாரு. ஆனாலும் கிட்டத்தட்ட கரெக்டாவே சொல்லிடுறாரு எல்லாத்தையும். அதாவது அந்த மேஷேக் தூபாலு கோமர் தொகர்மா யவான் தர்ஷீஷ் எல்லாம் நோவானுடைய பையன் ஜாஃபேத்தினுடைய சந்ததி சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிடுறாரு, இவர்கள் எல்லாம் குறிக்கணும் இன்னைக்கு இருக்க ஐரோப்பிய தேசங்கள் மற்றும் மேற்கத்திய தேசங்கள். நெக்ஸ்ட் ஷேபான் தேதான் டிசன்டன்ஸ் ஆஃப் நோவாஸ் அண்ட் ஹாம், ஷேபா தேதானே அது காமனுடைய சந்ததி, அவங்க வட ஆப்பிரிக்கால தங்கியிருந்த ஜனங்கள் அழகா சொல்றாரு. நெக்ஸ்ட் இன்னும் இருக்கிற ஒரு சிலர் ஷேம்ல இருந்து வராங்க அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, திஸ் வுட் சீம் டு இண்டிகேட் இன் அ ஜெனரல் வே தட் த அட்டாக் வில் கம் ஃப்ரம் யூரோப் த நார்தர்ன் குவார்டர்ஸ் வித் எலிட் மிக்ஸ்டு பீப்புள்ஸ். பிரதானமா இந்த தாக்குதல் யாக்கோபு நிக்கட் காலத்துல இஸ்ரேல் மேல அந்த வடக்கு பகுதியில் இருந்து வரும், மேற்கத்திய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா எங்கிருந்து வரும், ஆனா கூட மற்ற ஜனங்களும் கூட கலந்து அங்க இருப்பாங்க. சோ இந்த யுத்தம் அங்க வரும் என்று அங்க சொல்லிட்டு கடைசியில சொல்லி முடிச்சிடுறாரு. ஆனா இது தேவன் அவரு வல்லமையாக யுத்தம் செய்து ஜெயிக்கும் போது அதனுடைய ஆசீர்வாதமான முடிவு. ஒரு வசன பகுதி வாசிச்சு முடிப்போம். நம்ம எசேக்கியேல் 39 21-29 வசனங்கள் வாசிங்க. முக்கியமான குற்றம் என்னன்னா, அவர் தேவனுக்கு விரோதமா இவர்கள் செஞ்ச தப்பு, மேசியாவை புறக்கணிச்சு கொலை செஞ்சாங்க, நான் முகம் திருப்பிட்டேன், அதுக்காக உரிய தண்டனையும் கொடுத்துட்டேன். ஆனா இப்போ நான் மறுபடியும் வசன வாசிங்க, இந்த பாகம் வரைக்கும் என்னன்னா, அவர்கள் என் குமாரனை கொலை செஞ்சாங்க, முகத்தை திருப்பின, அவங்க அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கு தகுந்த தண்டனை நான் கொடுத்துட்டேன். ஆனா இப்போ ஆதலால் அப்படிங்க போதே இப்ப தண்டனை கொடுத்துட்டேன், ஆனா இதுக்கப்புறம் என்ன செய்ய போற வசன வாசிங்க. மாபெரும் மாற்றம் அந்த யாக்கோபு நிக்கிட்ட காலத்துல மாம்சீக் இஸ்ரேல் மேல தேவன் அங்க செய்றார். அவர்கள் தங்கள் குற்றத்தை உணர்ந்துடுவாங்க, மேசியாவை ஏற்றுக்கொண்டுடுவாங்க, கூட்டி சேர்க்கப்பட்டு ராஜ்யத்துல அந்த கண்ணுக்கு தெரியற பாகத்தினுடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக இருப்பாங்க என்று சொல்லி அங்க முடிக்கிறார். சோ இது அர்மகதோன் யுத்தத்தினுடைய அந்த காரியங்கள் சகோதர சகோதரிகளே. சோ பிரதர் ரொம்ப சிம்பிளா ஆரம்பிச்சிருந்தார், அது ரொம்ப தீவிரமான ஒரு செயல்பாடா இருக்கும் தேவ திட்டத்துல, அதுக்கு நிழல் 2 இருக்குது. அதை தவிர்க்க முடியாது. சிறுமந்தையும் ஒரு சில ஜனங்களுக்கு மாத்திரம் வாக்கு தத்துவம் இருக்குது, ஆனா இந்த உலகத்தின் மீது அது மிகப்பெரிய ஒரு அழிவாக வந்து இறங்கும். கர்த்தருடைய சேனையா உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையுமே அங்க பங்கு பெறுவாங்க, ஒழுங்கினத்துக்குள்ள உட்பட்டு இருக்கிற ஜனங்களே. அப்புறம் இன்னைக்கு பார்த்த பாயிண்ட்ஸ்ல அது இதுவரைக்கும் சம்பவியாத சூழல் மத்தியில அது சம்பவிச்சு முடியும். ஆனா அது முடியும் போதோ ஃபைனல் ஆக்ட் வந்துட்டு யாக்கோபினுடைய இக்கட்டு காலத்துல வந்து அங்க முடியும். சோ நான் சொல்லிட்ட அந்த கேள்வி ரொம்ப முக்கியம். அதாவது இந்த பாகத்துக்குள்ள நடக்கிற அந்த தெய்வீக திட்டங்கள் நிறைய அங்கதான் நடக்குது. கர்த்தருடைய நாள் நம்ம ஏற்கனவே சொல்லிடுக்கிறோம், ரொம்ப ஸ்பெஷலா அந்த ஓவர்லாப்பிங் பீரியடுக்கு அருமையா பொருந்து. ஏன்னா அந்த நாளுக்குரிய எல்லாவற்றையுமே அங்கதான் அவர் செஞ்சு முடிக்கிறார். ஆனா அது ஒரு ஆர்டர் கொடுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதுல இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பாருங்க, அந்த உபத்திரவ காலம் ஒரு வகையில ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த அருமகதம் உண்டாகும் போது பாபிலோன் நியாய தீர்க்கப்பட்டு எல்லா காரியங்களும் நடந்து நிறைவேறிட்டே இருக்கும் போது கடைசி அம்சமாக இஸ்ரேல் மீது யாக்கோபின் இக்கட்டு காலம் கூட அங்க வரும். சோ இதோட இந்த பாடத்தை கூட நம்ம நிறைவு செய்கிறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்த வாரம் நம்ம ஆரம்பிக்க வேண்டிய தலைப்பு, 12வது தலைப்பு, அவர் லார்ட்ஸ் கிரேட் ப்ரொஃபசி, நமது ஆண்டவருடைய மாபெரும் தீர்க்க தரிசனம், மத்தேயு 24 அதிகாரத்து தீர்க்க தரிசனம். ஏன்னா அது சீஷர்கள் கேட்டாங்க, உங்கள் வந்திருத்தலுக்கும் உலகத்தின் அந்த அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அது விதவிதமா இருக்குது, அதை நீங்க சும்மா மெடிடேட் பண்ணிட்டோ கமெண்ட்ஸ்ல பார்த்தோ வந்தீங்கன்னா இங்கே சகோதரர் அந்த அதிகாரம் முழுவதையுமே ஒரே சாப்டர்ல நாங்க டீல் பண்றோம், அதை நம்ம பார்க்கறதுக்கு உதவியா இருக்கும். தேவன் சாமி ஆசீர்வதிப்பாராக. அமேன்.